കൺ വിനായകർക്ക് അഞ്ജലി. அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு அழகிய வெள்ளிக்கிழமை காலை வேளையில் உங்களுடன் வானொலி நிகழ்ச்சிகளினூடாக இணைந்து கொள்வதில் மனம் மிக மகிழ்ந்து நேயர்களே, இன்றைய தினத்து நிகழ்ச்சியிலும் திருமுருகன் திருக்கோவில் வருடாந்த மகோற்சவத்தினை ஒட்டிய சிறப்பு சிந்தனைகள் வரிசையிலே மகோற்சவத்தின் சிறப்புகளையும் அதனோடு தொடர்பான ஏனைய விளக்கங்களையும் கேட்கலாம். கடந்த வார நிகழ்ச்சியிலே ஆன்ம ஈடேற்றத்தை தரவல்லது ஆலய வழிபாடு என்றும், அவ்வழிபாடுகள் நித்தியம் நைமித்தியம் காமிகம் என்று மூன்று வகையாக ஆற்றப்படுகின்றன எனவும் கருத்துக்கள் கூறினோம். நேயர்களே, உற்சவம் என்பது உத்தம யாகம் எனவும் மேலான பஞ்சகிருத்தியம் எனவும் சிருஷ்டி மார்க்கத்தை குறிப்பது எனவும் போக மோட்சங்களை கொடுப்பது எனவும் பொருள் கொள்ளப்படுகின்றது. இங்கே உத்தமமாகிய உற்சவத்தை செய்தவர்களும் செய்வித்தவர்களும் உதவி செய்தவர்களும் சகல போகங்களையும் அனுபவித்து மோட்சத்தை அடைவார்கள் என்ற கருத்தும், விதிப்படி உற்சவம் செய்பவர்களும் செய்விப்பவர்களும் பாவம் நீங்கி ஞானமுண்டாகி நல்வாழ்வு வாழ்வர் என்றும், அத்துடன் மங்களமும் உண்டாகும் எனவும், அசுரர்களின் அழிவின் பொருட்டு உற்சவத்தை செய்க என்றும், சர்வதோஷ நிவர்த்தியின் பொருட்டும் சர்வலோக சுகத்தின் பொருட்டும் சர்வதேவ பிரியமாகவும் சர்வ பிராணிகளின் சுகத்தின் பொருட்டும் அரசர்களுக்கு விஜய சித்தியின் பொருட்டும் எல்லாரையும் ரட்சித்தற் பொருட்டும் உற்சவத்தை செய்க எனவும், புக்தி முக்தியை கொடுப்பது சர்வான்மாக்களுக்கும் சுகத்தை தருவது பரிசுத்தமானது எப்பொழுதும் விஜயத்தை உண்டாக்குவது சர்வசித்தியையும் கொடுப்பது இஷ்டகாமிய பலனை தருவது எனவும் சிவவாக்காகிய திவ்ய ஆகமங்கள் உற்சவத்தின் பெருமையை வெளியிடுகின்றன. தேவாரம் முதலிய திருமுறைகளும் உற்சவங்களை பற்றி ஆண்டாண்டு விசேஷித்து கூறுகின்றன. ஆகம விதிப்படி உற்சவம் செய்து பற்பலர் பேருற்றமையை சூதநொலி மாலையாகிய புராணங்களும் விரித்து அறிவுறுத்துகின்றன. இவற்றினாலே மண்ணினிற் பிறந்தார் பெறும் பயன் அன்னலாரது விழாக்களை மன உறுதியோடு நடத்துதலும் தரிசித்தலுமேயாமென்னும் உண்மை இனிது பெறப்படுகின்றது. மண்ணினிற் பிறந்தார் பெறும் பயன் மதிசூடும் அன்னலாரடியார் தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் உண்மையாமெனில் நுலகர் முன் வருக என உரைப்பார் என்னும் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் பாடிய புராணம் இக்கருத்தை தெளிவுறக் கூறி நிற்கின்றது. இவ்வாறான சிறப்புகள் கூடிய நைமித்திய கிரியைகள் சிறப்பான மகோற்சவம் என்ற பதத்திற்கு பெரிய யாகம் என்ற பொருளை நூல்கள் நவில்கின்றன. அதாவது ஒரு நாளின் ஒரு பொழுதிலே ஆரம்பித்து நிறைவடைவது சாதாரணமான உற்சவம் யாகம் வேள்வி என்ற முறையிலே மகோற்சவம் என்னும் காலப்பகுதி அந்த ஆலயங்களின் வளமைக்கு தகுந்தாற்போல 10 நாட்களாகவோ 11 நாட்களாகவோ 15 நாட்களாகவோ 18 நாட்களாகவோ அல்லது 25 நாட்களாகவோ இடம்பெறுகின்ற வேளை அங்கே அந்த ஆலய மூலமூர்த்திகளுக்குரிய பரிவாரங்களுடன் கூடிய தியாகத்தை ஸ்தாபித்து அங்கே கலசங்களில் இறைமூர்த்தங்களை ஆவாகனம் செய்து ஓமம் தீபாராதனை தரிசனம் முதலியவற்றை செய்வித்தலே பெரிய யாகம் என்னும் பதப்பொருளில் குறிக்கப்பட்டது. மகோற்சவத்திற்குரிய சிறப்புகளில் அடுத்ததாக மகோற்சவம் இடம்பெறுகின்ற ஆலயங்களில் அந்த மகோற்சவ காலங்களில் மட்டும் கர்ப்பகிரகத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கும் இறைவனை ஸ்தம்பம் பிம்பம் கும்பம் என்று எல்லா இடங்களிலும் எழுந்தருள பண்ணி அதற்கு பூஜைகள் ஸ்தோத்திரங்கள் அலங்காரங்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபடுவதும் அதனை அடியவர்கள் கண்டு பேரருள் பெறுவதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் ஆகும். இன்னும் விளக்கமாக கூறினால் மகோற்சவ காலங்களில் ஆலயத்தின் மூலமூர்த்தியாக விளங்கும் இறைவன் கொடித்தம்பத்தில் சுற்றப்பட்டிருக்கும் கொடிப்படத்திலே வரையப்பட்டுள்ள அஸ்திரத்திலே ஆவாகனம் செய்யப்பட்டு அங்கே விசேடமாக தம்பபூசை நடாத்தப்படும். வசந்த மண்டபத்திலே அலங்கார சொரூபனாக காட்சி கொடுக்கும் இறைவனுக்கு அங்கேயும் விசேட ஆராதனைகள் யாவும் நடாத்தப்படும். இதனுடன் மகோற்சவ கால யாகசாலையில் வைக்கப்பட்டிருக்கும் கலசத்தில் இறைவனை எழுந்தருளச் செய்து விசேட தரிசனம் தீபாராதனை ஓமம் என்பன நிகழ்த்தப்பெறும். இவை யாவற்றிலும் சிறப்பாக மகோற்சவ காலங்களில் உற்சவத்தினை நடாத்துகின்ற சிவாச்சாரியாருடைய ஹிருதய கமலத்திலே இறைவன் எழுந்தருளியிருப்பதனால் அவரை அக்காலங்களிலே விசேடமாக தரிசனம் செய்து அவரது ஆசி பெறுவதன் மூலமும் நாம் இறைவன் திருவருளை பெறலாம். உற்சவத்தின் நிறைவிலே ஆச்சாரிய உற்சவம் என்று கூறப்படும் ஓர் நிகழ்வின் மூலம் கலந்து கொண்ட அனைவருக்கும் குருவின் ஆசி வழங்கப்படுகின்றது. இவ்வாறான சிறப்புகள் யாவும் மகோற்சவ காலங்களில் மட்டுமே விசேடமாக நாம் ஆலயத்தில் கலந்து இறையருளை பெறுவதற்கு ஏதுவாக அமைகின்றன. நேயர்களே, இறைவனது பஞ்ச கிருத்தியங்களின் தத்துவார்த்தமாக மகோற்சவ கால கிரியைகள் அமைகின்ற விளக்கங்களை நாம் அடுத்த வார நிகழ்ச்சிகளிலே கேட்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் அடுத்து முருகனின் பக்தி பாடல் ஒன்று. நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். பிப்ரவரி மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் மாலை 4:30 விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூறியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 பைரவர் மடை, அன்றைய தினம் மாலை 6 சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூறியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவ பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து பைரவ பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். ஆக்லாந்து நியூசிலாந்து அருள்மிகு திருமுருகன் தேவஸ்தானம் வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் 2025. சூலம் பிடித்து எம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன் கடல் மீதெழுந்த ஆலங்கடித்த பெருமான் குருமாறன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே. ஆரம்பம் 6/2/2025 வியாழக்கிழமை, பூர்த்தி 19/2/2025 புதன்கிழமை. முருகன் அடியார்களே, நியூசிலாந்து நாட்டில் ஒட்டாகு நகரில் வீற்றிருந்து வேண்டுபவர்களுக்கு வேண்டுவனவெல்லாம் தந்தரல் புரியும் திருமுருகப் பெருமான் மகோத்சவம் குரோதி வருடம் தை மாதம் 6/2/2025 வியாழக்கிழமை மாலை 5:30 பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி 14 நடைபெற திருவருள் பாலித்துள்ளார். புண்ணிய காலங்களில் மெய்யடியார்கள் யாவரும் சைவ ஆசார சீலர்களாக வருகை தந்து திருமுருகனின் அழகு திருக்கோலங்களை தரிசித்து எல்லா நலன்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கவென வேண்டுகின்றோம். உற்சவகால விவரங்கள். சப்பர திருவிழா 14/2/2025 வெள்ளிக்கிழமை மாலை 7 நடைபெறும். ரதோற்சவம் 15/2/2025 சனிக்கிழமை, அன்றைய தினம் காலை 6 அபிஷேகம் இடம்பெற்று தொடர்ந்து நித்திய பூஜை காலை 7 நடைபெறும். தொடர்ந்து ஸ்தம்ப பூஜை காலை 7:30 இடம்பெற்று வசந்த மண்டப பூஜை காலை 8:15 நடைபெறும். தொடர்ந்து ரதோற்சவம் பகல் 9:30 இடம்பெறும். 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம், அன்றைய தினம் காலை 6 அபிஷேகம் ஆரம்பமாகி தொடர்ந்து நித்திய பூஜை காலை 7 இடம்பெறும். தொடர்ந்து சூர்ணோற்சவம் காலை 7:30 நடைபெற்று ஸ்தம்ப பூஜை காலை 8 நடைபெறும். வசந்த மண்டப பூஜை காலை 8:45 நடைபெற்று தொடர்ந்து தீர்த்தோற்சவம் பகல் 9 இடம்பெறும். அன்றைய தினம் மாலை நித்திய பூஜை மாலை 5:30 ஆரம்பமாகி வசந்த மண்டப பூஜை மாலை 6 இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கம் இரவு 7 இடம்பெறும். 17/2/2025 திங்கட்கிழமை பூங்காவன திருவிழா. அன்றைய தினம் நித்திய பூஜை மாலை 6:30 இடம்பெற்று பூங்காவனத்தில் விசேட பூஜை 7:00 இடம்பெறும். 18/2/2025 செவ்வாய்க்கிழமை பைரவர் விசேட அபிஷேகம் மாலை 6:00 இடம்பெற்று தொடர்ந்து நித்திய பூஜை 7:00 இடம்பெறும். பைரவர் விசேட பூஜை மடை 7:30 நடைபெறும். 19/2/2025 புதன்கிழமை பிராய்ச்சித்த அபிஷேகம் பகல் 9:00 இடம்பெற்று தொடர்ந்து விசேட பூஜை பகல் 10:00 நடைபெறும். ஆகவே அடியார்கள் அனைவரும் உற்சவ காலங்களில் பால், இளநீர், பூமாலைகள், மலர்கள் வழங்கி திருமுருகன் திருவருள் பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஆலய குருமார்களும் திருமுருகன் திருச்சபையினரும் உபயகாரர்களும் நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள்.
இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கை கம்பன் கழகம் கம்பவாரதி திரு ஜெயராஜ் அவர்கள் கடவுள் நம்பிக்கை பற்றி ஒரு சிறு சொற்பொழிவு ஆற்றுவதை இப்பொழுது கேட்கலாம்.
கடவுள் என்ற ஒரு கொள்கை மனித குலம் தோன்றிய நாள் தொட்டு உலகத்திலே இருக்கிறது. இதை யார் தொடக்கினார்கள், யாருடைய சிந்தனையிலே இந்த எண்ணம் பிறந்தது என்றெல்லாம் இன்றைக்கு வரை ஆய்வாளர்களாலே அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாகரீக வளர்ச்சி பெற்ற சமுதாயத்திடமும் இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. எந்த நாகரீக வளர்ச்சியும் இல்லாமல் இன்றைக்கும் காட்டுக்குள்ளே இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் காடுகளுக்குள்ளே வாழக்கூடிய வேடுவர்களுக்கும் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. பல பேராலும் பல இடங்களிலே இருக்கக்கூடிய பலவிதமான பல பேராலும் நம்பப்படுகிறபடியால் இறை என்ற ஒரு சக்தி இருக்கிறது என்று பெரியவர்கள் கொள்கிறார்கள். இந்த கடவுள் நம்பிக்கையினாலே விளைந்த நன்மைகள் பல, அதே நேரத்திலே சில தீமைகளும் விளையத்தான் செய்தன. ஒவ்வொருவரும் தத்தமக்கென ஒரு பாதையை வைத்துக் கொண்டு கடவுளை அனுபவிக்க முற்பட்டார்கள். அப்படி முற்பட்டவர்கள் இறைவனை தம்முடைய பாதைக்கூடாக சென்று கடவுளை காணலாம் என்று தெரிந்து கொண்டவர்கள் தம் பாதையை தவிர கடவுளை காண வேறு பாதை இல்லை என்று வாதிட தலைப்பட்டார்கள். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகி அந்த பிரச்சனை எப்படி ஆயிற்று என்று கேட்டால், சமயங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிற அளவுக்கு, ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு சமயங்கள் ஒரு சமரசத்துக்கான வழிகாட்டிகளாக இல்லாமல் பகைக்கான வழிகாட்டிகளாக இன்றைக்கு சமயம் மாறியிருப்பது ஒரு பெரிய கொடுமை. இன்றைக்கென்ற அல்ல, அன்று தொட்டு இது இருந்திருக்கிறது. கல்கி பொன்னியின் செல்வன் எழுதுகிற பொழுது எழுதினார், இந்த தலைமுறைக்கு அந்த கதைகள் தெரியாது, பழைய தலைமுறையினர் படித்திருப்பார்கள். இந்த ஆழ்வார்க்கடியான் பற்றி எழுதுகிற பொழுது எழுதுகிறார், எவ்வளவு தூரம் இந்த பகை இருந்தது என்றால், ஒரு வைஷ்ணவர் போகிறார், ஒரு சிவன் கோயில் பக்கமாக போக வேண்டி வந்துவிட்டது. அவர்கள் சிவன் கோயிலை பார்க்க மாட்டார்கள், சிவன் என்ற வார்த்தையை கேட்க மாட்டார்கள். கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று அதற்கு சொல்வார்கள். சிவ என்ற சொல் காதலே விடப்படாது. எவ்வளவு தூரம் இந்த சமயம் மனிதனுடைய மனதை நெருக்கி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. ஆகவே ஒரு வைஷ்ணவர் கட்டாயமாக ஒரு சிவன் கோயில் பக்கமாக போக வேண்டி வந்துவிட்டது. கண்ணையும் மூடிக்கொண்டார், காதையும் மூடிக்கொண்டார், ஒரு பக்கமாக ஒரு குறிப்பாக அந்த கோயில் வீதி பக்கமாக நடக்கிறார். நடக்கிற பொழுது திடீரென்று தலையிலே அவருக்கு ஒரு கல் விழுந்தது. யாரோ அடிக்கிறான் போல இருக்கிற என்று நினைச்சு கண்ணை திறந்திருப்பார். திறந்து பார்த்தால் தலையிலே கல் விழுந்து தலையிலே ரத்தம் வழிகிறது. யார் இந்த கல்லை போட்டார்கள் என்று நிமிர்ந்து பார்த்தால் சிவன் கோயில் வீதி மதில் அந்த கோயில் சுவரோரமாக நடக்கிறார். அப்ப அந்த கல் யார் தலையிலே அடித்தார்கள் என்று நிமிர்ந்து பார்க்கிறார். நிமிர்ந்து பார்த்தால் அந்த சுவரிலே ஒரு காகம், எங்கேயோ இருந்த ஒரு காகம் வேகமாக பறந்து வந்து அந்த மதிலே உட்கார்ந்திருக்கிறது. பழைய மதில், அந்த செங்கல்லுகள் ஆடி இருந்திருக்கின்றன. இந்த காகம் இருந்த வேகத்திலே ஒரு கல் விழுந்து விட்டது. அது போதா குறைக்கு அதனுடைய கஷ்டகாலமோ என்னமோ இவர் தலையிலே வந்து விழுந்து இவருக்கு தலை மண்டை உடைந்து விட்டது, ரத்தம் வழிகிறது. இவர் இப்படி பொத்தி பார்த்தார், நடந்தது புரிந்து விட்டது, காகம் இருந்து அந்த சுவர் விழுந்திருக்கிறது. உடனே இந்த வைஷ்ணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஹே வைஷ்ணவ காக்கையே, சிவன் கோயிலை நன்றாக இடி என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக போனார். அதாவது ஒரு சிவன் கோயில் ஒரு கல்ல காகம் பெயர்த்துட்டதுல இவருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். எவ்வளவு தூரம் சமயம் நம் நெஞ்சை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றான கதை. வைஷ்ணவ காக்கையே சிவன் கோயிலை இடி என்று அதுக்கு காகத்துக்குமா சமயம் உண்டு? ஏன் இந்த கதையை சொல்கிறேன் என்றால், நம் சமயம் பற்றிய நம்முடைய மனநிலை வந்திருக்கக்கூடிய இந்த திரிவான நிலை பற்றியை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். கடவுள் கொள்கை என்பது அது ரொம்ப ஆழமான விஷயம். ஒரு காரியம் நிகழ வேண்டுமானால் அதற்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை உண்மை. தர்க்கவாதிகள் எல்லாம் இதை வைத்துக் கொண்டுதான் தர்க்கத்தை நிகழ்த்துவார்கள். காரணம் இல்லாமல் காரியம் நிகழாது. இந்த கடவுள் பற்றிய சிந்தனை எங்கே பிறக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். காரணம் இல்லாவிட்டால் காரியம் பிறக்காது. அந்த உண்மையை பல விஷயத்திலே பார்க்கிறார்கள். எங்கேயோ ஒரு காரியம் நிகழ்கிறது என்றால் பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ கம்பன் விழா நடக்கிறதா, ஜெயராம் என்ற ஒரு காரியம், இத்தனை பேர் தாய் நாட்டை விட்டு இங்கே வந்து விட்டீர்களா, இலங்கையிலே கலவரம் என்று ஒரு காரணம். எந்த ஒன்று ஒரு காரியத்தை பார்த்தாலும் பின்னாலே ஒரு காரணம் இருப்பது நமக்கு தெளிவாகிறது. நான் நினைக்கிறேன் அது எந்த காலம் என்று சொல்ல எனக்கு சொல்ல தகுதியும் இல்லை, சொல்லுகிற வாய்ப்பும் இல்லை என்றோ ஒரு அறிஞன் இருந்திருப்பான், முதல் தோன்றியிருப்பான். அவன் பார்த்துக்கிறான், இந்த உலகம் பூராகவும் காரியமயப்பட்டு இருக்கிறது. உலகம் பூராகவும் காரியமயப்பட்டிருக்கிறது. உலகம் பூராகவும் என்றால் இந்த பூமியை நான் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் சொல்லுகிறேன். அண்டங்கள் எல்லாம் தோன்றி ஒன்றோடொன்று மோதாமல் ஒன்றை ஒன்று சுற்றுகின்றன. சுற்றியபடியே தன் சூரிய நம்முடைய சூரிய குடும்பத்திலே தம்மையும் சுற்றி பிறகு சூரியனையும் சுற்றுகின்றன. ஒரு 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 நூலளவு அந்த சுற்றுதலிலே பிழை நிகழ்ந்தால் அடுத்த நிமிஷம் அண்டங்கள் ஒன்றோடொன்று மோதி வெடித்து சிதறி போய்விடும். இதை பார்க்கிறார்கள் அறிஞர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தால் காரியம் நிகழ்கிறது. அப்படி காரியம் நிகழ்கதை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இந்த காரியத்தை நடத்தக்கூடிய காரணன் ஒருவன் இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய முடிவு. இதன் இத்தனையும் தண்டங்கள் சுற்றுகின்றனவே, மனிதர்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள், மரங்கள் தோன்றுகின்றன மறைகின்றன, விலங்குகள் வருகின்றன போகின்றன. இந்த காரியம் நிகழ்வதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்? காரணமின்றி காரியம் விளையாது. ஒரு வித்தின்றி மரம் வர வாய்ப்பில்லை. இந்த வித்து எங்கே இருக்கிறது என்று தேடினார்கள். அங்கேதான் கடவுள் சிந்தனை தொடங்குகிறது. இந்த அண்டங்கள் எல்லாம் தாமாக இயங்குகின்றன என்று சொல்லலாம், வேண்டுமென்றால் சொல்லலாம். அப்படி அண்டங்கள் தாமாக இயங்க வேண்டுமானால் அதற்கு அறிவு இருக்க வேண்டும். இந்த உலகப் பொருட்களை ரெண்டாக பிரிக்கிறார்கள் தத்துவவாதிகள். எப்படி பிரிக்கிறார்கள்? ஒன்று அறிவுள்ள பொருள்கள், அறிவில் பொருள்கள். அந்த அறிவுள்ள பொருள்களிலேயும் இயங்கு பொருள், இயங்காத பொருள் என்று ரெண்டு பொருள் உண்டு. இப்ப தாவரங்கள் இருக்கின்றனவே, அவை உயிர் பொருள்கள், ஆனால் இயங்காத உயிர் பொருள்கள். அதுதான் தாவர சங்கமம் என்று அதற்கு பெயர். திருவாசகத்தில் வருகிறது, தாவர சங்கமத்துள் என்று வரும். தாவரம் என்பது அசையா உயிர் பொருள், சங்கமம் என்பது அசைகின்ற உயிர் பொருள், இயங்குகிற உயிர் பொருள். இந்த உயிர் பொருள்கள் எல்லாம் எப்படி தோன்றுகின்றன, எப்படி நிலைக்கின்றன, இதற்கு பின்னணி எங்கே இருந்து வருகிறது, யார் தோன்றுகிறது என்று ஆராய்கிறார்கள். ஆராய்ந்தால் உயிரே உயிர் பொருள் இல்லாத பொருள்கள் இருக்கின்றன, உயிரே இல்லாத பொருட்கள் இருக்கின்றன. மண் கல் போன்றவை எல்லாம் உயிர் இல்லாத பொருட்கள். இப்ப சில பேர் என்ன நுட்பமா ஆராய்கிறவர்கள் சொல்கிறார்கள், கல்லுக்கும் உயிருண்டு என்கிறார்கள். அதனால்தான் மணிவாசகர் பிறவிகளை வரிசைப்படுத்துகிற பொழுது கல்லையும் பிறவியின் ஒன்றாக ஏற்றுக்கொண்டார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி. தமிழகத்திலே ஒரு பேரறிஞரோடு நான் இந்த விஷயத்திலே கொஞ்சம் மாறுபடுவேன். அவர் என்ன சொல்லுவார், கல்லாய் மனிதராய் என்று சொன்னது தவறு. கல் ஒரு பிறவி அல்ல, கல்லா மனிதராய் என்று இருக்க வேண்டும், படிக்காத மனிதர் என்று இருக்க வேண்டும் என்பான். அது தவறு. ஏனென்றால் கல்லுக்கு உயிர் உண்டு என்பது நீண்ட காலமாக நம் சிந்தனையிலே வந்த ஒரு உண்மை. விக்கிரகங்கள் செய்கிற பொழுது கல்லை பிரிப்பார்கள், ஆண் கல்லு பெண்கல்லு அலிக்கல்லு என்று பிரிப்பார்கள். சிற்ப சாஸ்திரத்திலே உள்ளவர்களுக்கு அது தெரியும். இன்னென்ன கல்லை இன்னென்னதற்கு பயன்படுத்த வேண்டும், ஆண்கல்லு பெண்கல்லு அலிக்கல் என்று பிரித்து இந்த கல்லை இதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சிற்ப சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். இது ஒன்று. கல்லுக்குள்ளே தேரை உயிர் வாழ்கிறது, நீண்ட வருஷக்கணக்கிலே கல்லுக்குள்ளே தேரை உயிர் வாழ்கிறது. அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒரு உயிரில்லா பொருளுக்குள்ளே உயிர் பொருள் நீண்ட காலம் வாழ முடியாது, ஆகவே அதுக்கு உயிர் இருக்க வேண்டும். ராமாயணத்திலேயே சான்றுண்டு. அகலியை தவறு செய்து விட்டால் என்ற உடனே கௌதம முனிவர் நீ கல்லாக கிடப்பாய் என்கிறார். அப்ப நமக்கு என்ன தெரிகிறது? அந்த கல்லுக்குள்ளே உயிர் வாழ்ந்திருக்கிறது என்பது தெரிகிறது. ஆகவே கல்லும் ஒரு பிறவிதான், அது அசையாத உயிர் பிறவி. ஆனால் அதை விடவும் உயிரில் பொருள் என்று பல பொருட்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு சொந்தமான இயக்கம் கிடையாது. அது பற்றி நாளைக்கு விரிவாக சொல்லுகிறேன். சொந்தமான இயக்கம் கிடையாது. அப்போ எதுவாக இருந்தாலும் அசைகிற பொருள், இந்த அண்டங்கள் எல்லாம் அசைகின்றனவே, அவற்றுக்கு உயிர் இருக்கிறதா என்றால் இல்லை. பஞ்சபூதங்கள் இயங்குகின்றனவே, அவற்றுக்கு உயிர் இருக்கின்றனவா என்றால் இல்லை. காற்றுக்கு உயிர் இல்லை, மண்ணுக்கு உயிர் இல்லை, நீருக்கு உயிர் இல்லை, நிலத்துக்கு உயிர் இல்லை, ஆகாசத்துக்கு உயிர் இல்லை. ஆனால் இவையெல்லாம் எப்படி ஒரு ஒழுங்குக்குள்ளே இயங்குகின்றன என்பது பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆராய்கிற பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு உண்மை வருகிறது. இத்தனை பொருள்களும், அறிவுள்ள பொருள் ஒருவேளை இயக்கத்திலே ஒரு ஒழுங்கிருந்தால் அது தன்னறிவினாலே அந்த ஒழுக்கத்தை கொண்டு வந்திருக்க கூடும். அறிவில் பொருளும் எப்படி இந்த ஒழுங்குக்குள்ளே வருகிறது? பூமி எப்படி இப்படி சுத்துகிறது? அது சுத்துறது ஒரு நாளைக்கு தன்னைத்தான் 24 மணி நேரம் சுத்தி, ஒரு வருஷத்திலே சூரியனை சுத்துறது என்றால் அது அறிவில்லாத பொருள் ஆயிற்றே. அது எப்படி ஒழுங்கா சுத்தும்? அறிவுள்ளவனே ஒழுங்கா சுத்துறான் இல்லையே. அறிவில்லாத பொருள் எப்படி அப்படி ஒழுங்காக சுத்தும்? இந்த சுத்த வச்சது யார்? இதுக்கு எப்படி செய்யறது என்று ஆராய்கிற பொழுதுதான் கடவுள் சிந்தனை என்று ஒன்று வருகிறது. அறிவில்லாத பொருளுக்குள்ளேயே ஒரு இயக்கத்தை ஒழுங்கி இருக்கிறது என்றால் இதை யாரோ இயக்குகிறான் என்று முடிவு பண்ணுகிறார்.
நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி சபையின் வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.